புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் பொருளாதாரத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ர. மணிகண்டன் அவர்கள் சுற்றுச்சூழல் பொருளாதாரமும் இயற்கை வள மேம்பாடும் குறித்து பல தகவல்களை நம்முடன் பகிர இருக்கிறார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் ரா. மணிகண்டன். கோயம்புத்தூரில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக என்னை அழைத்ததற்காக புதுகை பண்பலைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் பொருளாதாரம் என்றால் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய சமூக விருப்பமாக இருக்க பார்க்கப்படுகிறது. அதிலும் பற்றாக்குறை வளங்கள் எப்படி வந்து தீர்மானிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து இந்த பொருளாதாரம் பற்றி பேசுகிறது. இதில் நம்மளுடைய இலக்கணம் என்ன சொல்கிறது என்றால், பற்றாக்குறை வளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே வந்து பொருளாதார பிரச்சனைகள் உருவாகிறது என்பது நம்மளுடைய இலக்கணம். வந்து இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்களும் நோபல் பிரைஸ் வாங்கின அறிஞர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக ராபின்சன் என்ற ஒரு பொருளாதார அறிஞர் என்ன சொல்கிறார் என்றால், பொருளாதாரம் என்பது ஒரு பற்றாக்குறையான இயற்கை வளங்கள் அப்படின்ற சொல்றாரு. அது இருந்ததுன்னா பொருளாதார பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டே இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள் என்பது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு இயற்கை கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது வந்து எப்ப பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அப்பொழுது வந்து நம்மளுக்கு பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இப்ப நம்ம வந்து போய் தண்ணி வாங்கணும்னா காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா. இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், பணம் கொடுத்து வாங்கும் பொழுது அங்க பொருளாதார பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்ற சொல்றாங்க. இந்த பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றால், என்ன இணைப்பு இருக்கிறது என்றால், பொருளாதாரம் சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக இயற்கை சூழலுக்கும் இடையே தொடர்பினை பற்றி படிக்கும் ஒரு படிப்பு ஆகும். அதாவது இயற்கை சூழலிலிருந்து நம் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக நிறைய ரிசோர்ஸ் வளங்களை நம்ம எடுக்கிறோம். அப்போ பொருளாதார நடவடிக்கைகள் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது சுற்றுச்சூழலை பொறுத்தே அமைகிறது. ஸோ அதை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்பது ஆகும். இந்த பொருளாதார நடவடிக்கைகளுக்காக நேரடி மதிப்பினையும் அதற்குடைய இடுபொருட்களையும் ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அதை வந்து வழங்குகின்றன. நம்மளுடைய இயற்கை வளங்கள் நம்மளுக்கு ரா மெட்டீரியலை வழங்குவதால், அதாவது இடுபொருட்களை வழங்குவதால், அதை ஒன்றுக்கொன்று பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடைகிறது, இன்னொரு பக்கம் எப்படி சுற்றுச்சூழல் வந்து தேய்மானம் அடைகிறது என்பதை பொறுத்து ஒரு பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் ஆகும். அடுத்து இதுல என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னா, இயற்கை வள மதிப்பீடு, நம்மளுடைய இயற்கை எவ்வளவு நம்மளுக்கு இருக்கிறது, பாதுகாப்பு, நிறைய மாசு கட்டுப்பாடு எப்படி இருக்கு, கழிவுகளை எப்படி மேலாண்மை பண்றாங்க, அதை எப்படி மறுசுழற்சி பண்றது, எப்படி வந்து அது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நீடித்த வளர்ச்சியில வந்து ஒரு உள்ளடக்கியது என்பதை பொறுத்து இந்த சுற்றுச்சூழல் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அதை பத்தி படிப்போம். ஸோ இது வந்து எந்த வகையான ஒரு வளங்கள் இருக்கு அப்படின்னா, ஸோ சுற்றுச்சூழல் என்பது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு என்விரானியா என்ற ஒரு பிரெஞ்சு சொல்லிலிருந்து தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழல் என்ற ஒரு சொல்லை வந்து தோன்றியது. சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள அனைத்து நீர்நிலைகள், சூழ்நிலைகள், உயிர்கள் அல்லது உயிர் தொகுப்பு ஆகியவை பற்றி குறிப்பிடுவதாகும். அதுல வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃப்ளோரான் ஃபானு சொல்லுவாங்க. அதாவது உயிருள்ள பொருட்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் சேர்ந்ததுதான் ஒரு சூழல் அமைப்பு அப்படின்றோம். சோ இதுல இருந்து நம்மளுக்கு நிறைய இயற்கை வளங்கள் நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறத, அதை நம்ம எவ்வாறு பொருளாதாரத்திற்கு பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு நம்ம எடுத்து பொருளாதார வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றிய படிப்பு தான் இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்பது. இந்த பொருளாதாரம் என்பது பாத்தீங்க அப்படின்னா, அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தட்பவெப்பநிலை, பூமி, மண், வளிமண்டலம் ஆகியவற்றிற்கான தொடர்பே இந்த சூழல் அமைப்பு எனப்படுகிறது. இந்த பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்குமான இணைப்பு என்பது பாத்தீங்க அப்படின்னா, சமூக அரசியல், நம்மளுடைய வாழ்வாதாரம் என்பது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழலை தான் பெருமளவு தீர்மானிக்கின்றது. நம்மளுடைய சமூக அரசியல், அறிவியல், தத்துவம் மற்றும் பொருளாதார அமைப்பு முறைகள் மனித வாழ்வினை எந்த அளவுக்கு தீர்மானிக்கிறதோ அதைவிட அதிகமாக நம்மளுடைய சுற்றுச்சூழலை தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து வாழ்வாதாரத்திற்கு பெருமளவு தீர்மானிக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸ் வந்து இருக்குது. நிறைய வந்து பாடங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்கு. ஒரு உள்ளீடு கொடுத்தோம்னா நமக்கு வெளியீடுன்னு என்பது வரும். இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு தொழிற்சாலையில இருந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க, அதுல நிறைய இடுபொருட்களை வந்து நம்ம இயற்கையிலேருந்து எடுக்கிறோம். அந்த பொருளை உற்பத்தி பண்ணி அதை வெளியில வரும் பொழுது அதுல இருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள்னால வந்து நம்மளுடைய சுற்றுச்சுவாரத்தை பாதிக்கப்படுகிறது. அந்த மாதிரி பாதிக்கப்படும் பொழுது இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்போ வந்து உதாரணமாக ஒரு தோல் தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா, அதில் வந்து நம்ம இல்லை வந்து ஒரு பேப்பர் தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா, பேப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணும்பொழுது நம்ம இடுபொருட்களாக நம்ம இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதுலேருந்து பயன்படுத்தி நம்ம ஒரு இந்த பேப்பரை வந்து உற்பத்தி பண்ணும் பொழுது அங்கிருந்து நிறைய கழிவுகள் வந்து வெளிவருது. அந்த கழிவுகள் சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து பாதிக்கப்படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், மண்கள், விவசாயம் உற்பத்தி, மனிதர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சுழற்சி அப்படின்றாங்க. ஸோ பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நிறைய நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு பொருளை ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையணும்னா நம்ம நிறைய வந்து இயற்கை வளங்களை சுரண்டி எடுத்து அதுலேருந்து நம்ம நிறைய பயன்படுத்துறதுனால பிற்காலத்தில் வரக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்கள் வந்து குறைந்து கொண்டே போகிறது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் வந்து சுழற்சி செய்யக்கூடிய சுழற்சி செய்ய முடியாத வளங்களை வழங்கினாலும் கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு இடமாக தான் உள்ளது. நுகர்வோரும் உற்பத்தியாளரும் ஒருவருக்கொருவரும் தொடர்புடன் இருந்தாலும் வளங்களுக்கான இயற்கை சார்ந்திருப்பதால் சுற்றுச்சூழலுடன் தொடர்புடைய ரெண்டுமே தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள். ஸோ நுகர்வோரும் உற்பத்தியாளர்களும் தங்கள் கழிவுகளை இயற்கையிலே கொட்டுகின்றனர். அந்த மாதிரி கொட்டக்கூடிய எல்லா கழிவுகளும் எல்லா பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இயற்கை சூழ்நிலை வந்து செரிமானம் அடுக்கப்பட்டாலும் ஒரு அளவுக்கு தான் வந்து அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவோம், அதாவது நீடித்த வளர்ச்சி. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு விதமான வளங்கள் இருக்கிறது நம்மளுக்கு வந்து, ரெனியூவபிள்னு சொல்லுவாங்க, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், நான் ரெனியூவபிள், புதுப்பிக்க முடியாத வளங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தண்ணி, காற்று எல்லாமே புதுப்பிக்க, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இயற்கை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். சார், நான் ரெனியூவபிள் அப்படின்றது புதுப்பிக்க முடியாத வளங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாசியல் ஃபியூவல், இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய எரிபொருட்கள், இது எல்லாமே வந்து நிலக்கரி எல்லாமே புதுப்பிக்க முடியாத வளங்கள். இப்போ நம்ம நிறைய இயற்கையிலிருந்து எடுக்க எடுக்க என்னாகுன்னா அது புதுப்பிக்க முடியாத வளங்கள் வந்து குறைந்து கொண்டே செல்லும். ஸோ அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும். நம்மளுடைய மனித தேவைகளுக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகரித்தே கொண்டே செல்வதனால் நம்மளுடைய இயற்கை வளங்கள் சுரண்டல்களும் அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. உதாரணத்துக்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கேர்சி, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு, குப்பைகள் அதிகமாக சேர்ந்தது. குப்பைகள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குப்பைகள் வருது. வீட்டிலிருந்து வரக்கூடிய குப்பைகள், கடைகளிலிருந்து வரக்கூடிய குப்பைகள், தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய குப்பைகள், மனித கழிவுகளிலிருந்து வரக்கூடிய குப்பைகள், மருத்துவமனைகளிலிருந்து வரக்கூடிய குப்பைகள், அது மாதிரி எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான டிவி, மொபைல் ஃபோன், இதுல இருந்து வரக்கூடிய கழிவுகள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றுச்சூழல் நம்மளுக்கு பாதிக்கப்படுகிறது. இதனால அவருடைய சுற்றுச்சூழலுடைய தரம் வந்து குறைந்து கொண்டே செல்கிறது. இந்த சுற்றுச்சூழல் தரம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா முதலில் வந்து சுற்றுச்சூழல் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியார் மயமாக்குதல் இல்லாம எந்த ஒரு இயற்கையான சூழல்கள், இப்ப உதாரணத்துக்காக உள்கட்டமைப்பு, பொது பூங்காக்கள், ஆறுகள், மலைகள், பசுமை வழிகள், கடற்கரை போன்றவைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இயற்கையா பயன்படுத்துறதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இதை வந்து எந்தவித லாப நோக்கம் இல்லாமல் இந்த மாதிரியான தனியார் மயமாக்கத்திலிருந்து பாதுகாத்து அதை மனிதனுக்கு நல்வாழ்வுக்கான ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் சுற்றுச்சூழல் பொருட்கள்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றுச்சூழல் பொருட்களினால் என்வரான்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழல் தரம் வந்து குறைந்து கொண்டே செல்கின்றது. அதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை பயன்படுத்துவதனால் அப்பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய அளவு குறைந்து கொண்டே செல்கிறது. இதை வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர்கள் இந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வழிவகை செய்யும் நம்மளுடைய அதிகமாக பயன்படுத்துவ காரணத்தினால். இதுல பாத்தீங்கன்னா என்வரான்மெண்டலுக்கும் பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த விதமான எப்படிப்பட்ட லிங்க் இருக்கு, எந்த விதமான இணைப்பு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நாட்டுல வந்து எல்லா விதமான நாடுகளிலிருந்தும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய அபரிமிதமான இயற்கை வளங்கள் இருக்கிறது. ஒரு இந்த மாதிரியான இயற்கை வளங்கள் மட்டுமே வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிப்பது இல்லை. சோ பொருளாதார வளர்ச்சி என்பது நம்ம எந்த அளவுக்கு சரியாக ஒரு இயற்கை வளங்களை பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கின்றது. ஸோ நம்ம கிட்ட வந்து நிறைய ரிசோர்ஸ் வந்து இருக்கு, நிறைய வளங்கள் இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து உயராது. அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம், சரியான ஆப்டிமம் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் சொல்லுவாங்க, சரியான விதத்தில் எப்படி இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி அதை நம்ம உற்பத்தியை பெருக்கி ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத படிக்க போறோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்பது பாத்தீங்கன்னா முதன் முதலில் இதுக்கான ஒரு இலக்கணம் வகுத்தவர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏசி பிகு அப்படின்ற இருந்தாரு, இதெல்லாம் தொன்மை பொருளாதார அறிஞர். அதுக்கப்புறம் நவீன காலத்துல பாத்தீங்கன்னா ஹெர்மன் டாலி அப்படின்ற ஒரு பொருளாதார அறிஞர், அவர் தான் ஃபாதர் ஆஃப் என்வரன்மெண்டல் எக்கனாமிக்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தின் தந்தை என்ற அடிப்படையில் அவரை வந்து அழைப்போம். ஏன் அதை அவரை சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கிறார்கள் என்றால், அவர் வந்து நிறைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நம்ம எதிர்கால சந்ததிக்கு இப்ப இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று நிறைய கட்டுரைகள் நிறைய ஆய்வுகள் பண்ணி அதன் மூலமாக அவரை வந்து நம்ம ஒரு நவீன கால சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தின் தந்தை என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தின் முக்கியமான நோக்கங்கள் அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பது, அதை வந்து எப்படி வந்து மக்களுக்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மனிதர்களுடைய பங்கு எவ்வளவு, அதனுடைய தாக்கங்கள் எவ்வளவு, அவருடைய பொறுப்புகள் என்ன, அப்படிப்பட்ட அவர்களை பற்றிய புரிதலை மேம்படுத்துவது என்பதை பற்றி படிப்பதுதான் இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, இயற்கை வளங்களின் செலவு. இப்ப நம்ம ஒரு இயற்கை வளத்திலிருந்து எடுத்து அதை நம்ம ஒரு உற்பத்திக்காக பயன்படுத்தும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய காஸ்ட் எவ்வளவு வந்து லாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். தென் பயன்பாடு, எவ்வளவு பயன்படுத்துறோம் அந்த இயற்கை வளங்களை, நம்ம எவ்வளவு பயன்படுத்துகிறோம் என்பதையும், அதை எப்படி பாதுகாப்புக்கிறது செய்வது என்பதை பற்றியும் ஆய்வு செய்து அவற்றை மேம்படுத்துவதுதான் இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தின் முக்கியமாக நோக்கமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது, சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுடன் தொடர்புடைய பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வது. நிறைய இப்ப பாத்தீங்கன்னா காற்று மாசுபாடு, டெல்லியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காற்று மாசுபாடு ஆகி நிறைய பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது, தண்ணீர் பிரச்சனைகளால் நிறைய உற்பத்தி செய்ய முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தென் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தீர்க்க பொருளாதார கொள்கைகளை எப்படி நம்ம உருவாக்குது என்பதை பற்றி படிப்பது இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தினுடைய முக்கியத்துவம், மேலாண்மை பற்றிய தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுடன் தொடர்புடைய பொருளாதாரத்தின் துணை துறையாகும். சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வள மேலாண்மை ஆகிய இரண்டு நோக்கங்களையும் கொண்டுள்ளது. சுற்றுச்சூழல் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் கொள்கைகளின் பொருளாதார விளைவுகளை முக்கியமாக ஆய்வு செய்கிறது. இப்போ உதாரணத்திற்காக ஒரு ஏரி இருக்குன்னா அங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அதுலேருந்து எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது, அதை வந்து நம்ம ஒரு காஸ்டா கன்வெர்ட் பண்றது, ஒரு பணமா எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்காக ஒரு ஏரி இருக்குது அப்படின்னா அந்த ஏரியில வந்து நம்மளுக்கு நிறைய மீன்கள் கிடைக்குது, அங்க வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சுட்டு அங்கிருந்து எவ்வளவு வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்ற பார்க்கலாம். அதை சார்ந்து இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க எவ்வளவு வந்து கிரவுண்ட் வாட்டர், நம்மளுடைய நிலத்தடி நீர் எவ்வளவு பெருகி போகுது, இது மாதிரி நிறைய வந்து ஒரு பெனிஃபிட், அதாவது நன்மைகள் கிடைக்கிறது. ஸோ இதை பத்தி நம்ம படிக்கிறது தான், இதை பத்தி நம்ம ஆய்வு செய்து இதை படித்து அதை மேலும் மேலும் தரம் உயர்த்தி அந்த இதை வந்து மேலும் மேலும் அழியாமல் பாதுகாக்கிறது தான் இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தின் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னென்ன ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, முதலில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கம் தான் முதலில் இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரத்திற்கு அடிப்படையான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் தொகை எந்த அளவுக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு ஒரு நாட்டுல வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்து அதிகரித்து கொண்டே செல்லும். ஸோ முதலில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தண்ணீர் பிரச்சனை. ஏன்னா உலகத்துல இப்ப உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய மொத்த நிலப்பரப்பில் 97% நம்மளுடைய நீர்நிலைகளால் நிறைந்துள்ளது. அதுல பாத்தீங்கன்னா 97% இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல பாத்தீங்கன்னா 97% வந்து பாத்தீங்கன்னா அது கடல் நீர். இது வந்து நம்ம குடிக்க முடியாத தண்ணி, ஏன்னா அது வந்து உப்பு தண்ணீர், அதனால அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன் சொல்லுவாங்க, இதை வந்து தண்ணியை குடிக்க முடியாது. மீதி இருக்கக்கூடிய 2% தண்ணி பாத்தீங்கன்னா ஐஸ் பாரா இருக்கு, அது வந்து ஒரு ஐஸ் கட்டியா இருக்கிறதுனால இதை நம்மளால அதை போய் அக்சஸ் பண்ண முடியாது. மீதி இருக்கக்கூடிய 1% ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல நீர் தான் நம்ம இந்த மூணு துறைகள் முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா தொழில்துறை, நம்மளுடைய டொமஸ்டிக் செக்டர் வீடுகள் மற்றும் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறை, இந்த மூணு துறைகளுக்குள்ளேயே போட்டி நடக்குது. எது இந்த 1% தண்ணீருக்காக. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ எந்த அளவுக்கு ஒரு தண்ணீர் வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்பதை நம்ம இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கேப்டவுன் அப்படின்ற ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நிலப்பரப்பு மேலே எந்தவித தண்ணியுமே கிடையாது. தெர் இஸ் நோ சர்ஃபேஸ் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதிகமான தண்ணீர் பிரச்சனை உள்ள ஒரு நகரமாக அது அறிவிக்கப்பட்டது. அதை 0 day அப்படின்றதே 2015 வந்து அந்த நாடு வந்து அறிவிச்சாங்க. ஸோ அங்கே வந்து வாட்டர் கிடையாது. அது மாதிரி நம்ம நாட்டிலையும் இது போல வருங்காலத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது என்பதை பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுறாங்க. அதே மாதிரி ஐநா சபை வந்து ஒரு ஆய்வு பண்ணி அதை வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுத் ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா சுமாராக 1.1 billion மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுகாதாரமான குடிநீர் வசதி இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சானிடேஷன் அவங்களுக்கு வந்து சுகாதாரம் மற்றும் கழிவறை வசதி வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கழிவறை வசதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பொருளை சுற்றுச்சூழல் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. எது தண்ணீர் பிரச்சனை மாதிரியே. ஸோ அதையும் நம்ம தீர்க்க வேண்டிய ஒரு கடமை நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடர்ன் டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணியை குறைத்து அந்த உற்பத்தியை பெருக்கிறது அப்படின்றத நிறைய அறிவியலும் நிறைய மாடர்ன் டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுள்ளோம். அது மாதிரி மக்களுடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் டிமாண்ட் ஃபார் மக்களுடைய தண்ணீரோட தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சே கொண்டு செல்றதுனால ஏன்னா அந்த காலத்தில் இருந்ததை விட இப்போ நம்ம நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வந்து உபயோகித்துக் கொண்டு இருக்கிறோம். அதன் மூலமாக தண்ணீர் தேவையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஸோ அதனால தண்ணிக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது எந்த அளவுக்கு தண்ணீர் தேவை அதிகரிக்கிறதோ அதை விட முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு தண்ணீரோட நிலத்தடி நீரை பெருப்பதற்காக எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நீர்நிலைகள் உதாரணமாக ஏரி குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை அழிச்சிட்டு நிறைய பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது, நிறைய கட்டிடங்கள் கட்டுறது, ஒரு தொழிற்சாலை கட்டுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய பழமை வாய்ந்த நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய நிறைய நீர்நிலைகளை வந்து நம்ம அழிச்சிட்டு நம்ம நிறைய இந்த மாதிரியான கமர்சியல் ஆக்டிவிட்டிக்காக பயன்படுத்தும் பொழுது நிறைய நம்மளுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு மற்றும் விவசாய ஆராய்ச்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த துறையை சார்ந்த ஒரு ஆராய்ச்சி ஒரு ரிப்போர்ட் அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா 2035 நம்மளுடைய மக்கள் தொகைக்கு 600 million உணவு உற்பத்தி தேவைப்படுதுன்றாங்க. அப்போ 2040-50 வந்து இவ்வளவு உணவு தேவைப்படுதுன்றாங்க. பட் இது நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே நிறைய விவசாய நிலங்கள் இருக்கிறது, போதுமான விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் பிரச்சனை. ஏன்னா தண்ணி வந்து நம்மகிட்ட ஒரு போதுமான அளவுக்கு இல்லாததுனால அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண முடிந்தாலும் தண்ணி பிரச்சனையால நம்மளால இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ ஒரு இந்த உணவு தட்டுப்பாடு என்பது வருங்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையாக வரும் அப்படின்றது எதனால இந்த தண்ணினால வரும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கான முக்கியமான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சானிடேஷன் சொல்லுவாங்க சுகாதாரம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் அரசாங்கம் நம்மளுக்கு நிறைய கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் சில ஸ்கீம் மூலமாக திட்டங்கள் மூலமாக நிறைய கழிவறைகள் கட்டி கொடுக்குறாங்க. அதை வந்து மக்கள் சரியாக பயன்படுத்தாமல் நிறைய போய் ஓப்பன் ஏர் டெஃபெகேஷன் பண்ணுறதுனால நிறைய பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது, நிறைய நோய்கள் வருது, அவங்க நோய்கள் பாதிக்கப்படுறதுனால மருத்துவமனைக்கு சென்று நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது, அந்த செலவு பண்ணுறதுனால அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனைனால ஒரு தனிமனுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதையும் நம்ம இதில் முக்கியமாக பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் வீட்டிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபாடு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் இதில் வந்து வேஸ்ட்டு குப்பைகள் வீட்டிலேருந்து வரக்கூடிய குப்பைகள் தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய குப்பைகள் இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்தே வரக்கூடியதனால் நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் காற்று மாசுபாடு அது மாதிரி நம்ம வாகனங்கள் பெருகி விட்டதுனால் நம்மளுடைய காற்று வந்து மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. உதாரணமாக டெல்லியில் உங்களுக்கு தெரியும், நிறைய காற்று மாசுபாடுனால் நிறைய அவங்களும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, பட் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ அப்போ இந்த காற்று மாசுபாடு என்பது ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையும் சுற்றுச்சூழல் பிரச்சனையுமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜின்னு சொல்லுவாங்க, எனர்ஜி நம்மளுடைய இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படுது. நிறைய எலக்ட்ரிசிட்டிக்காகவும் மிக்சி கிரைண்டர் ஒரு தொழிற்சாலையில் ஏற்பட நம்ம ஒரு மிஷின் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பவர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறதுனால, ஸோ அது மிக வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால தான் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, அதுக்கு மாற்று வழியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலாக நீங்கள் வந்து சோலாரை வந்து இப்போ அமைச்சு கொடுத்துக்கிறதுக்கு நிறைய வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு இருக்கு. அது இது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட். ஸோ நாளுக்கு நாள் இப்போ நம்ம வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இல்லாமையே நம்மளால வாழ முடியாத அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம் பொருட்கள் நம்ம பயன்படுத்துவதனால் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்தே கொண்டு போய் செல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இயற்கை வளங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகிறது. டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 தொழிலாளர்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் மண்டோலி இண்டஸ்ட்ரியல் பகுதியில் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் வேஸ்ட்லேருந்து வரக்கூடிய கழிவுகளிலிருந்து பிரித்தெடுத்து அந்த இதை வந்து மெல்ட் பண்ணி அதுலேருந்து சில பாகங்களை பிரித்தெடுத்து அதை தனியாக ரீசைக்கிள் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,000 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து உற்பத்தி ஆகுன்றதை நம்ம நினைத்து பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சில வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மிக ஆபத்தான கழிவுகளை வந்து ஏற்றுமதி பண்ணி இந்த மாதிரியான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கும் வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணி அங்கே போய் அதை டம்ப் பண்ணுறாங்க, கொட்டி அவங்க நாடை வந்து பத்திரமா பாதுகாத்துறதுக்கு வழிவகுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கு. ஸோ இதுக்காக தான் நம்மளுடைய ஐநா சபை பார்த்தீங்கன்னா நிறைய இது திட்டங்களை வகுத்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சொல்லுவாங்க, அதாவது நீடித்த நிலையான மேம்பாட்டு இலக்குகள்ன்றது ஒரு 17 இலக்குகளை வைத்து 2030 இந்த 17 குறிக்கோள்களை சாதிக்க வேண்டும் என்று ஐநா சபை ஒரு திட்டம் வகித்திருக்காங்க. அதுல வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா 3 விதமான சடங்கு, ஒருங்கிணைப்பு, மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு குறிக்கோளை வைத்து இந்த நீடித்த வளர்ச்சி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய இயற்கை வளங்கள் ஒரு தண்ணி ஆகட்டும் இல்லை காற்றாகட்டும் இல்லை வந்து எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும் எரிவாயு ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் பயன்படுத்த வேண்டும். அப்படி நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகளையும் சுற்றுச்சூழல் பிரச்சனையும் சந்திக்க நேரிடும் என்பதை இந்த நீடித்த நிலையான மேம்பாட்டுக்கான முக்கியமான ஒரு குறிக்கோளாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதன் அடிப்படையில் இந்த ஐநா சபை 17 விதமான முக்கியமான குறிக்கோள்களை வந்து திட்டி 2030 இதை அச்சீவ் சாதிக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா முதலில் பார்த்தீங்கன்னா எல்லா வடிவம் வறுமையற்ற நிலை அப்படின்ற ஒரு இது, பட்டினி இல்லா நிலைமை, சிறந்த உடல் நலம், தரமான கல்வி, பாலின சமத்துவம், தூய்மையான குடிநீர் மற்றும் துப்புரவு, தூய்மையான மற்றும் மலிவான ஆற்றல், நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, தொழில் புத்தாக்கம் உட்கட்டமைப்பு, ஏற்றத்தாழ்வு குறைப்பு, நிலைத்த நகரங்கள் மற்றும் சமுதாயங்கள், தட்பவெப்ப நிலை நடவடிக்கை, நீருக்கடியில் வாழ்க்கை, நிலப்பகுதியில் வாழ்க்கை, அமைதி மற்றும் நீதிக்கான வலிமையான நிறுவனங்கள், இலக்குகளை அடைவதில் கூட்டு முயற்சி. ஸோ இந்த மாதிரி 17 விதமான ஒரு குறிக்கோள்களை வந்து திட்டம் தீட்டியிருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த சுற்றுச்சூழலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தூய்மையான மற்றும் மலிவான ஆற்றல், நம்ம சூரிய சக்தியிலிருந்து எந்த அளவுக்கு ஆற்றலை எடுத்து அதை நிறைய வந்து அவங்க ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நம்மளுடைய அரசாங்கமும் இதை இந்த ஐநா சபை தீட்டிருக்கக்கூடிய இந்த குறிக்கோள்களை அடைவதற்காக நிறைய திட்டங்கள் தீட்டி நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய வந்து கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக இந்த இலக்குகளை நிவர்த்தி பண்ணுவதற்காக நிறைய திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து தூய்மையான மற்றும் மலிவான ஆற்றல், குறைந்த செலவில் அதிகமான ஆற்றலை எப்படி வந்து எடுக்கிறதுன்றதுக்காகவும் நிறைய கிராமப்புற மக்களும் கிராமம் ட்ரைபல்ஸ் பீப்புள் சொல்ல மலைவாழ் மக்களும் இதுல வந்து நிறைய இன்னும் நிறைய எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இல்லாத வீடுகளா இருக்கு, அவங்களுக்கும் குறைவான விலையில் இந்த திட்டத்தை தீட்டி அதன் மூலமா அவங்க வந்து பெனிஃபிட் அடைய செய்ய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தூய்மையான குடிநீர் மற்றும் துப்புரவு, சானிடேஷன் அண்ட் வாட்டர், எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு தூய்மையான குடிநீர் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த அதுக்கப்புறம் நீருக்கடியில் வாழ்க்கை, நம்மளுடைய சமுத்திரங்கள் கடல்கள் கடல் வளங்கள் ஆகியவற்றை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த மாதிரியான ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு குறிக்கோள்களையும் இது உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சுற்றுச்சூழலை வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய மாசுபட்டதுனால நிறைய சட்டங்களை வந்து நம்ம அரசாங்கம் வந்து தீட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் மாசுபாடுகளை தவிர்த்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் சட்டம்னு 1972 வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் காற்று மாசுபாடு அதை தடுப்பதற்காக நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்னு 1986 வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தேசிய சுற்றுச்சூழல் தீர்ப்பாய சட்டம், தேசிய சுற்றுச்சூழல் மேன்முறையீட்டு அதிகார குழு சட்டம் 1997 வந்து கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் இயற்கை வளங்களையும் காடுகளையும் நம்மளுடைய நீர்நிலைகளையும் காற்றையும் வந்து பாதுகாப்பதற்காக இந்த மாதிரியான சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய நம்ம நாட்டில் வந்து நிறைய என்ஜிஓன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி தன்னார்வ நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்தி அதை வந்து தீவிரமா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா 1976 பாத்தீங்கன்னா நர்மதா பச்சாவ் அந்தோலன் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து ஒரு முக்கியமாக சுற்றுச்சூழல் இயக்கமாக பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைலண்ட் வேலி நிறைய பேருக்கு தெரியும், இந்தியாவில் நடந்த சைலண்ட் வேலி இயக்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா அப்பிருந்துதான் வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக ஒரு உத்வேகம் பெற்றன. சோ இந்த சைலண்ட் வேலி இயக்கம் பாத்தீங்கன்னா கேரளா மாநிலம் பாத்தீங்கன்னா பாலக்காட்டில் இருக்கக்கூடிய மல்லாபுரம் மாவட்டத்தில் 1976 அந்த மாவட்டத்தில் பாயக்கூடிய குந்திப்புலா ஆறுல பாத்தீங்கன்னா 2040 மெகாவாட் திறன் கொண்ட நீர் திட்டம் அமைக்கும் பணியை தொடங்க உள்ளதாக அப்போ இருக்கக்கூடிய மின்சாரம் வாரியம் வந்து அறிவிச்சது. ஸோ அதுல கேரளா முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு தொடர் போராட்டமா நடந்தது. ஸோ படிப்படியாக இது என்னாச்சுன்னா இந்தியா முழுவதும் ஒரு முக்கிய சுற்றுச்சூழல் இயக்கமாக மாறியது. இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இயக்கங்கள் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த தன்னார்வ நிறுவனங்களுக்கு ஒரு முன்னோடியாக செயல்படுகிறது. ஸோ இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கேரள சாஸ்திரிய சகித்ய பரிஷத் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டன என்பது இங்கே ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லுவாங்க, பயோடைவர்சிட்டி, நிறைந்த பசுமையான காடுகளை அழித்து இந்த நீர் மின்சாரத்துக்கு திட்டத்தை கட்டுவதற்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5530 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோடைவர்சிட்டி மெயினா பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க, பல்லுயிர் பெருக்க காடுகள்னு சொல்லுவாங்க, நிறைய இயற்கை சார்ந்த பல உயிரினங்கள் பூச்சிகள் அது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அரிதான தாவரங்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருந்ததா சொல்றாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த 530 ஹெக்டேர்லயும் வந்து அழித்து தான் இந்த 240 மெகாவாட் திறன் கொண்ட இந்த நீர் நிலையம் அமைக்கும் பணியை தொடங்குறாங்க. ஸோ அது இந்த குழு வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான இயக்கங்கள் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் வந்து போராட்டம் பண்ணி அதை வெற்றி பெற்று 1984 ஆண்டில் ஒரு சட்டமும் ஏற்றினாங்க. பல வழிகளில் கிளர்ச்சி ஒரு கண் திறப்பதாக இருந்தது. ஸோ அந்த சுற்றுச்சூழல் தாக்கங்கள் தான் கொண்ட எந்த ஒரு பெரிய திட்டத்திற்கும் அனுமதி வழங்குவதற்கு சில கடுமையான சட்டங்களை வந்து இந்த இயக்கத்தின் மூலமா கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நர்மதா பள்ளத்தாக்கு திட்டம் அல்லது சர்தார் சரோவர் மற்றும் நர்மதா சாகர் பள்ளத்தாக்கு திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சுற்றுச்சூழல் இயக்கம் வந்து போராடி இந்த திட்டத்தை வெற்றியாக செய்தாங்க. அந்த நர்மதா பள்ளத்தாக்கு திட்டமானது பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுக்கு இடையே பார்த்தீங்கன்னா 30 பெரிய நடுத்தர மற்றும் 3000 சிறிய அணைகளை கட்டும் நோக்கத்தில் இந்த ஒரு பெரிய திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த திட்டம். மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மூன்று முக்கிய மாநிலங்கள் வழியாக பாய்கிறது. இந்த அரபிக்கடலில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, நிறைய அணைகள் கட்டும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள், மலைவாழ் மக்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் அமைப்பு தான் வந்து மிகப்பெரிய பெரிய பெரிய பொருளாதார திட்டங்களுக்கு வந்து ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு மிகப்பெரிய பலன்கள் இருக்கு. அதே சமயம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் வந்து அதை விட மிகப்பெரிய பாதிப்புல இருக்குன்றதுக்காக இந்த மாதிரியான பொருளாதார சுற்றுச்சூழல் இயக்கங்கள் வந்து போராடி இந்த மாதிரியான நம்ம நாட்டுக்கு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கிய பங்காற்றிருக்காங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் அடைய செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம இயற்கை வளங்களை பாதுகாத்து சிறப்பான முறையில் பொருளாதாரமும் நம்மளுக்கு தேவை, சுற்றுச்சூழலும் கெடுக்கப்படாமல் பாதுகாத்து அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று இதன் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்குன்னு ஒரு குறியீடு இருக்கு. நம்மளுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, தேசிய உள்நாட்டு உற்பத்தி ஒவ்வொரு வருஷமும் இத்தனை சதவீதம் நம்ம பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பது நம்மளுடைய பட்ஜெட்ல வந்து நிர்ணயித்து அதை நோக்கி நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம இயற்கையிலிருந்து எடுக்கிறோம், எந்த அளவுக்கு வந்து இயற்கை சார்ந்த பொருட்களை எடுத்து அதை அழிக்கிறோம், அதை வந்து நம்ம மைனஸ் பண்றதே கிடையாது, டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றது கிடையாது, இது வரைக்கும் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அதையும் வந்து பண்ணி அந்த இழப்பீடை வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணி அதுக்கான அந்த இழப்பீடு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு திருப்பி நம்ம வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரோடு போறோம் அப்படின்னா நம்ம மரங்கள் இதை ஒரு 100 மரங்கள் வெட்டுறோம் அப்படின்னா ஒரு 1000 மரம் வேற ஒரு இடத்துல நட்டு அதைக்கு சமன்படுத்த வேண்டும் என்பது இந்த இது மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். புதுகை FM வாயிலாக எனக்கு வாய்ப்பளித்து இந்த சுற்றுச்சூழல் குறித்த பிரச்சனைகளையும் சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை பற்றிய பிரச்சனைகளையும் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்காக புதுகை FM க்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரை கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் பொருளாதாரத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ர. மணிகண்டன் அவர்கள் சுற்றுச்சூழல் பொருளாதாரமும் இயற்கை வள மேம்பாடும் குறித்து பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து கேட்டு மகிழ இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நன்றி நேயர்களே.